உங்களுக்கும் பத்திய தன்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஜும்மா பயான ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு அன்பான வேண்டுகோள், முன்னாலுள்ள இடங்களை நிரப்பிட்டு பின்னால் உள்ள இடங்களை நிரப்புங்க. ஏன்னா ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தீனுடைய மஜ்மாக்கள்ல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு முன்னால இடம் இருக்குது, பின்னால வாரவர் இவர்த தோலை தாண்டி வந்தார் என்று சொன்னா உட்கார்ந்திருக்கிறவர் நரகவாசி, அல்லாஹ் பாதுகாப்பு, உட்கார்ந்திருக்கிறவர் நரகவாசி. அதே போல முன்னால் உள்ள இடத்தை நிரப்புறதுக்காக வேண்டி பின்னால் உள்ளவர் தோல் தாண்டி வருவது ஹராம். அதனால் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு இடம் இருக்குது, முன்னால வந்து நிரப்பிட்டு பின்னால் உள்ள தப்புகளை நிரப்பு. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். வேளாண் சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள். காலங்களும் நேரங்களும் நிமிடங்களும் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. கவறு நம்மை வா வா என்கிறது, உலகம் நம்மை போ போ என்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நாம் ஒவ்வொருவரும் கவரின் பக்கம் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஹேப்பி பேர்தே, பேர்தே கொண்டாடுறாங்க. இந்த பேர்தேகள் எல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நீ கபரின் பக்கம் ஒரு வருடம் நெருங்கிவிட்டாய், நீ கபரின் பக்கம் ஒரு வருடம் நெருங்கிவிட்டாய். கபரின் பக்கம் நெருங்கினதற்காக வேண்டித்தான் இன்று பேச கொண்டாடுறாங்க. மேலான சகோதரர்களே, நண்பர்கள், எனவே மனிதன் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ ஆசைகளை உள்ளத்திலே வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள். சிலருக்கு வீடு கட்டணும், இன்னும் சிலருக்கு வாகனம் வாங்கணும், இன்னும் சிலருக்கு குமரு காரியங்களை செஞ்சிடணும், இன்னும் சிலருக்கு பேரம் பேசிய கண்டுறோனும், இன்னும் சிலருக்கு எஹலியா கூட பஜார்ல ஒரு கடையை நான் வாங்கிறோனும் என்று எத்தனையோ ஆசைகள். இது கூடாது என்று சொல்லல, இது தப்பு என்று சொல்லல. மாஷா அல்லாஹ், நல்ல நியத்துகள், ஆசை வையுங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இந்த ஆசைகளுக்கெல்லாம் மேலால் மூன்று ஆசைகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக, ஆசையாக, லட்சியமாக ஒவ்வொரு முஸ்லிமும் உள்ளத்தில் ஆக்கிக் கொள்ளும் மூணு ஆசைகள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூணு விஷயத்தை விட்டு உங்களை நீங்க மௌத்து வரைக்கும், உயிர் உங்களுடைய உடலை விட்டு பிரியும் வரைக்கும் உங்களுடைய ஆசையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் இதை தன்னுடைய ஆசையாக ஆக்கி கொள்ளும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மன் கான லஹு பரீஉம் மின் ஸலாத் தகல அல் ஜன்னா அல் கிபர் வத்தைன் வல் குலூல். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் மூணு விஷயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டார். அதில் முதலாவது நபி அவர்கள் சொன்னார்கள், முதலாவது விடயம் பெருமை. பெருமை எல்லாம் நாத்தா, அஜி செஞ்சே நாத்தா, உம்ரா செஞ்சே நாத்தா, குமரு காரியத்தை செஞ்சே நாத்தா, பள்ளிக்கு செலவழிக்கிற நாத்தா. இந்த பெருமை, நான் என்ற அந்த தன்மையை உங்களுடைய உள்ளத்திலிருந்து மௌத்து வரைக்கும் எடுத்து விடுங்கள். நீங்க சொர்க்கவா. அடுத்தது சொன்னார்கள், கடன். கடன், கடனை விட்டும் உங்களுடைய உயிர் உடம்பை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் கடன் இல்லாமல் நீங்க மௌத்தாகும். மூன்றாவது சொன்னார்கள், அடுத்தவனை ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் செய்யறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதை விட்டும் உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்க சொர்க்கவாசின்னு சொன்னார். மேலான சகோதரர்களே, இஸ்லாம் என்ற மார்க்கம் அது மூணு பகுதிகள் இருக்குது. அதுல முதலாவது பகுதி இபாதத், இரண்டாவது முஆஷரா, மூன்றாவது முஆமலாத். இபாதத் மாஷா அல்லாஹ் ஒரு காலம் இருந்துச்சு, சும்மாவுக்கு தொழுகைக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முதல்ல மக்கள் பள்ளிக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு இப்படி சொன்னா மாஷா அல்லாஹ் சும்மா ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லயே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். இபாதத் முஆஷரத் அதில் ஏதோ 150 வீதம் குடும்ப வாழ்க்கையுடைய விடயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். மூன்றாவது முஆமலா, கொடுக்கல் வாங்கல். சகோதரர்களை, 99% வீதமானவர்கள் பொதுப்போக்காக கவனம் இல்லாமல் தரை குறைவாக மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பாவம் என்று சொன்னால் அது கொடுக்கல் வாங்கலுடைய விடயம். மேலான சகோதரர்களே, நண்பர்கள், யாரு நம்பு என்று விளங்குதில்லை. பெரிய சூரத், நல்ல தாடி, நல்ல தொப்பி, மாஷால்லா, நல்ல அமைப்பு, அவருடைய பேச்சுவார்த்தை, அவருடைய நடத்தைகளை பார்த்தால் இவர் ஒரு அவுளியாவாண்டு சந்தேகம் வந்துடும், இவர் ஒரு நபியாண்டு சந்தேகம் வந்துடும். அப்படி நடத்தை. ஆனால் கொடுக்கல் வாங்கலுடைய விடயத்தில் மோசடி, ஏமாத்தல். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு விடயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடியான் அல்லாவுக்கு செஞ்சதை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அது கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் சரி, வானத்துடைய மேகத்துடைய அளவு பாவம் இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா அடியான் அடியானுக்கு செஞ்ச தவறு, அநியாயங்களை, மோசடிகளை மனிதன் ரமலானுடைய மாசத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுல ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முன்னால இரத்த கண்ணீரை வடிச்சு தௌபா செஞ்சாலும் அவன் மன்னிக்கும் வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதுதான் இஸ்லாம். மேலான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அநியாயங்களில் மிக மோசமான, மிக பயங்கரமான, 99% வீதமானவர்கள் மாட்டி தவிக்கக்கூடிய ஒரு பாவம் என்று சொன்னால் கடன், கடன், கடன் கொடுக்கிறது வாங்குறதுடைய விடயம். மேலான சகோதரர்களே, நண்பர்கள், பொலிசுக்கு போனா கூட 150 விதமான பிரச்சனைகளுடைய அடிப்படை இந்த கடனுடைய விடயத்தில் வந்த அநியாயங்கள். கடனுடைய விடயத்தால் தற்கொலை செய்து கொள்கிறான். ஏன் கொடுத்த கடனை எடுக்க முடியாமல் இவர் பங்களோட்டாவி அடுத்தவனை கொலை செய்யக்கூடிய ஒரு அளவு, ஒரு பாவம் என்று சொன்னால் அது இந்த கடன் தான். மீரான சகோதரர்கள், யாரும் தயவு செய்து தூங்காதீர்கள். அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பத்தி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மீரான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகையை பத்தி பேசுறான், ஜகாத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான், நோன்பை பத்தி அல்லாஹ் பேசுறான், ஹஜ்ஜை பத்தி அல்லாஹ் பேசுறான். மேலான சகோதரர்களே, ஜகாத்தை பத்தி, ஹஜ்ஜை பத்தி, நோன்பை பத்தி, தொழுகையை பத்தி அல்லாஹ் பேசினதை விட குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு ஆயத்தில் 15 வரிகள் மிக தெளிவாக அனைவரும் விளங்கும் அளவு மிக லேசான முறையில் அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பத்தி குர்ஆன்ல மிகப்பெரிய ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லக்கூட கூட நேரத்தில் பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்லாஹ் அவனை பத்தி சொல்றான். ஆனால் 15 வரிகள் குர்ஆனுடைய மிகப்பெரிய ஆயத்து அல்லாஹ் சொல்றது கொடுக்கல் வாங்கல பத்தி, கடனை பத்தி. எப்படி கடன் கொடுக்கணும், எப்படி கடன் எடுக்கணும், கடன் கொடுக்கிறவருக்குரிய சட்டம் என்ன, கடன் எடுக்கிறவர் எப்படி எடுக்கணும் என்ற அத்துணை விடயங்களையும் அல்லாஹ் தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மீரான சகோதரர்களே, இது தெரிஞ்சவர் கடனை கொடுத்துட்டு கவலைப்பட தேவையில்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டா கடனை கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்க தேவையில்ல. இது தெரிஞ்சா கடனை கொடுத்துட்டு குடும்பத்தை இழந்து, வாகனத்தை இழந்து, வீட்டை இழந்து அவர் நட் ரோட்ல அவர் கடனாளியாக மாற தேவையில்ல. சகோதரர்களே, அல்லாஹுக்காகவே, அல்லாஹுக்காகவே யாருக்கு கடன் கொடுக்கிறதாக இருந்தாலும் இந்த சூரால அல்லாஹ் சொல்றபடி இல்லாம யாரும் தயவு செஞ்சு கடன் கொடுத்துடாதீங்க, யாரும் கொடுத்துடாதீங்க. மீரான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றா, பக்குபு, நீங்க கடன் கொடுக்கிறீங்களா அதை எழுதி கொள்ளுங்க. மேலான சகோதரர்களே, நம்ம சொல்றது என்னுடைய நண்பன், என்னுடைய முதலாளி, ஒண்ணா பிசினஸ் பண்றவங்க, என் கூட சின்னத்திலிருந்து பழக்கமானவே, எழுத முடியுமா, அவனுக்கு எழுதி கொடுக்க முடியுமா, அவன் என்ன நினைப்பா? அல்லாஹ் சொல்றா, உங்க வாப்பவாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளையாக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கிறீங்களா அதை எழுதிக்கிறீங்க, அதை எழுதுங்க. மேலான சகோதரர்களே, எழுதுறது மாத்திரமில்லை, ஒரு லோயரை வச்சு நீங்க எழுதி கொள்ளுங்க, எழுதுறது மாத்திரமில்லை, அதை நீங்க வாசிக்கணும். நீங்க 1 லட்சத்தை கொடுத்துட்டு 2 லட்சத்தை கொடுத்துட்டு 1 லட்சம் எழுதிக்கலாம், அல்லது நீங்க 1 லட்சத்தை கொடுத்துட்டு 2 லட்சம் கொடுத்தீங்கன்னு எழுதிக்கலாம். அதனால அல்லாஹ் சொல்றா அந்த கடனை நீங்க வாசிக்கணும். எழுதிட்டீங்க, அதை வாசிக்கிறீங்க. அடுத்தது அல்லாஹ் சொல்றா ஷாஹிதைனி மின் ரிஜாலிக்கும், 2 ஆண் சாட்சிகள் இருக்கணும். 2 ஆண் சாட்சிகள் சாட்சியாளர்களை நீங்க முன்னால வைங்க. இதான சகோதரர்களே, 2 ஆண் சாட்சிகள் இல்லையா, 1 ஆண் சாட்சியும் 2 பெண் சாட்சியையும் நீங்க வைக்கணும் கடன் கொடுக்க கொள்ள. இதான சகோதரர்களே, அல்லாஹ் அன்பாக சொல்றான், இரக்கமாக சொல்றான், மக்களே மக்களே வியாபாரிகளே, உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அல்லாஹ் சொல்றா சகீரத்தன் வலா கபீரா, சின்ன கடனாக இருக்கலாம், பெரிய கடனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் அதை எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க, அதை எழுத மறந்துடாதீங்க. அல்லாஹ் சொல்றா நீங்க எழுதுற விஷயத்துல பொறுப்போக்கு செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சீங்கன்னா அந்த கடனை கொடுத்துட்டு கடன் எடுத்தவன ஊர் உலகத்துல எல்லா இடத்திலும் தேடி திரியோடும், அவன் ஊர் விட்டு ஊற போவான், நாடு விட்டு நாடு போவான். கடனை எடுத்துட்டு அவன் ஒளிஞ்சு திரிஞ்சு அவன் ஒரு மிகப்பெரிய பாவியாக ஆகிடுவான். அல்லாஹ் சொல்றா அதனால கடன் கொடுக்கும் பொழுது நீங்க அதை எழுதி கொள்ளணும். அதே போல வேளாண் சகோதரர்களே, கடன் என்பது ஒரு இபாதத், ஒரு நன்மையான விஷயம். நபியவர்கள் கடன் கொடுத்தும் இருக்கிறார்கள், கடன் எடுத்தும் இருக்கிறார்கள். இன்னைக்கு சில பேர் கடையில போட்டது எப்படி, கடன் மட்டும் கிடையாது, கடன் உறவை முறிக்கும், கடன் அல்லாஹ்வுடைய தண்டனையை கொண்டு வரும், இது பாவம் சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமானது, இது நபியுடைய சுன்னாக்கு மாற்றமானது. இஸ்லாம் சொல்லுது கடன் என்பது நன்மையான விஷயம், ஆனா இவங்க இப்படி போடுறாங்கன்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன் கடனை எடுத்துட்டு கொள்ள வச்சுட்டு போறான், அதனால அவங்க போடுறாங்க. சரி, ஏதான சகோதரர்களே, கடன் கொடுக்கும் பொழுது ஒரு சட்டம் இருக்குது, கடனை கொடுப்பது வாஜிப், பருளி கொடுக்கணும். யாருக்கு, ஒரு கஷ்டத்தில் ஒரு மனுஷன் வர்றான், ஒரு தொழுகையாளி, நல்ல சாலிகான ஒரு மனிதர், நமக்கு நம்பிக்கை இருக்குது, இவனுக்கு கொடுத்தா திருப்பி தருவான், அவனுக்கு கொடுக்கிறது தப்பில்லை, இது வாஜிப். ஒருவனை விளங்குது, அவன் பாவம் செய்வான், இந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் சாராய கடைக்கு போவான், இந்த காசை எடுத்துக்கிட்டு அவன் போதை வஸ்துவை பாவிப்பான், இந்த காசை எடுத்து இவன் ஹராத்தை செய்வான்னு சொல்லி நமக்கு விளங்கினா அவனுக்கு கடன் கொடுக்க கூடாது. இஸ்லாம் சொல்லுது, மேலான சகோதரர்களே, இது கடன் கொடுப்பவர்களுடைய நிபந்தனை. அடுத்த கட்டம் கடன் எடுக்கக்கூடியவர்கள், கடன் எடுக்கக்கூடியவர்கள் கடனாளிகள், இவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். இவர்களுக்குரிய தண்டனைகள், இவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அது லேசானதில்லை. இதான சகோதரர்களே, நபியவர்கள் ஜும்மால இந்த பெரும்பரில் எப்போ காட்ட மாட்டார், இந்த பெரும்பரில் நபியவர்கள் ஜும்மால காட்டக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரும்பரலை சில பாவங்களை சொல்லும் போது நபியவர்கள் காட்டி இருக்கிறார்கள். அதுல ஒரு பாவம் என்ன தெரியுமா, கடனுடைய விஷயம், கடனுடைய விஷயம். அதில் நபி அவர்கள் இந்த பெரும்பரலை நீட்டினார்கள். மேலான சகோதரர்களே, கடன் எடுக்கிறதுல எந்த நன்மையும் இல்லை, கொடுக்கிறது சுண்ணத்து, அதை திரும்ப கொடுக்கிறது சுண்ணத்து, ஆனா கடன் எடுக்கிறது நன்மண்டு எங்கே ஹதீஸ்ல இல்லையே. மேலான சகோதரர்களே, அதனால தான் நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள், விரலுக்கேத்த வீக்கம் இருப்போடுமா, விரலுக்கேத்த வீக்கம், இன்னைக்கு எப்படி அடுத்தவனை போல ஊடு கெட்டோம், அடுத்தவனை போல வாழும், அடுத்தவன் உடுக்கிறத போல நானும் உடுக்கோம், அடுத்தவன் வீடு கட்டுறத போல. சுபஹானல்லாஹ், சமீபத்தில் கேள்விப்பட்டேன், ஒருவர் தன்னுடைய இரண்டு மாடி வீட உடச்சி திரும்ப கட்டுறாரு. ஏன்னு கேட்டா சுபஹானல்லாஹ், அவருடைய பக்கத்து வீட்டுக்கார வீட்டுடைய டிசைன என்னமோ மாத்திட்டாரா, அதனால இவரும் உடச்சி அதை கட்டுறாரா. சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, மோதிரம் கடலுக்கு, உடுத்திருக்கிற உடுப்பு கடலுக்கு, போட்ட கவுசல் கடலுக்கு, வாட்ச் கடலுக்கு, வாகனம் கடலுக்கு, இவர்த உடம்ப தவிர எல்லாமே கடலுக்கு தான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, கடைசியில என்ன ஆச்சு? சுபஹானல்லாஹ். ரெண்டு கேடிஎச் வேன் உள்ளவர், ஒரு அவுடி கார் உள்ளவர், பெரிய செல்வந்தர். அவர் வீடையும் வித்துட்டு, வாகனத்தையும் வித்துட்டு, கடனாளியாக ஒரு சொப்பிப்பேக்கில் உடுப்ப போட்டு வீட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு வெளிக்கு வர்றாரு. இப்ப என்ன செய்யறாருன்னா, ஒரு கடையில வேட்டர் வேலை செய்யறாரு. சகோதரர்களை, யகூதிகளுடைய திட்டம் என்ன தெரியுமா? எல்லா முஸ்லீம்களையும் கடனாளியாக மரணிக்க செய்யும். எல்லா முஸ்லீம்களும் கடனாளியாக மௌத்தாகணும். ஏன்னா கடனாளியா மௌத்தாயினா இவருக்கு சொர்க்கம் போக முடியாது. இவருடைய குடும்பம் நடு ரோட்டில் இருக்கணும், குடும்பம் நடு ரோட்டில் இருக்கணும். சகோதரர்களே, நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும், அது சுன்னத்து தொழுகை, பர்தான தொழுகை, எல்லா தொழுகையிலையும் நபி அவங்க ஒரு துஆவை செய்வாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஸ்மி வல் மஜ்ரம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஸ்மி வல் மஜ்ரம். சகோதரர்களே, இந்த துஆவை பாடவிட்டு ஓதி வாருங்கள். அல்லாஹ் உங்களை கடனை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். இன்னைக்கு நமக்கு துஆ செய்ய நேரம் இல்லையே. எப்படா இமாம் சலாம் கொடுக்கிறாரு, எடுப்பி ஓட்டுறதுன்னு நம்ம யோசிக்கிறோம். தொழுது முடிஞ்சு ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றதுக்கு நேரம் இல்லையே. சகோதரர்களே, யார பிடிக்க, எந்த கஷ்டமரை முடிக்க போறோம்? அல்லாஹ பிடிக்காம கஷ்டமரை குடிக்க முடியுமா? அல்லாஹ சந்தோஷப்படுத்தாம நம்ம கடையில பறக்கத்து வருமா? தயவு செஞ்சு பொழுது முடிஞ்சா ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் மூணு தடவை சொல்ற அளவாவது பள்ளியில இருந்துட்டு போவோம். மேலான சகோதரர்களே, நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் பாதுகாப்பு தேடுவார்கள். சஹாபிகள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க இந்த துஆவை ஒவ்வொரு பர்தான தொழுகையிலையும் ஓதுறதுக்கு என்ன காரணம் நாயகமே? சொன்னாங்க ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் கடன் எடுத்தா அவன் ரெண்டு பாவத்தை செய்யறான், ரெண்டு பாவத்தை செய்யறான். முதலாவது இதா வஅதா கலப, அவன் வாக்கு கொடுத்தா அதுக்கு மோசடி செய்யும். அவன் பேசினா இதா ஹத்தத கதீப, அவன் பேசினா பொய்ய பேசணும். கடன் எடுத்தா இந்த ரெண்டு பாவத்தையும் அவன் செய்யணும். அதனால நான் கடனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன் என்று நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். சகோதரிகள், நம்ம பாதுகாப்பு தேடுறோமா? நம்ம பாதுகாப்பு தேடுறோமா? யாரு அடுத்தவன் இடத்திலே கையேந்த கூடாது என்று நினைப்பானோ அவனை அல்லாஹ் மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் அவனை பணக்காரனாகவே அல்லாஹ் வைப்பான். நபியுடைய ஹதீஸ். யாரு அடுத்தவன் இடத்திலே கையேந்த வேண்டும் என்று நினைப்பானோ அவனை மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் அல்லாஹ் கையேந்தவே அல்லாஹ் வைப்பான். மேலான சகோதரர்களே, நண்பர்களே, கடன் எடுப்பவர்கள் ரெண்டு சாரா. ஒன்னு, நபி அவங்க சொன்னாங்க, கடன் எடுக்கும் பொழுதே அவனுக்கு கொடுக்கணும் என்ற நியத்தி. அல்லாஹ் அவனுக்கு மௌத்துக்கு முதல்ல அந்த கடனை அல்லாஹ் கொடுக்க வைப்பான். அடுத்தவங்க கடன் எடுக்கும் பொழுதே அடுத்தவனுக்கு ஆட்டைய போடும், அடுத்தவனுக்கு அல்வாவை காட்டணும், அடுத்தவனுக்கு தண்ணிய காட்டணும், அடுத்தவனுக்கு ஏமாத்தணும் என்று எவன் நினைப்பானோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுக்கு மௌத்து வரைக்கும், மௌத்து வரைக்கும் அந்த கடனை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அடுத்த தண்டனை அந்த தள்ளியால எந்த வியாபாரம் செய்வானோ, எந்த தொழிலை ஆரம்பிப்பானோ, அந்த தொழிலில் அல்லாஹ் முசீபத்தை, வரக்கத்தை அல்லாஹ் எடுத்துருவான். அடுத்தவனை ஏமாத்தோனும் கடனை கொடுக்க கூடாது என்று நினைச்சு ஒருவன் கடன் எடுத்தா மௌத்து வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். வியாபாரத்தில் அல்லாஹ் முசீபத்தை உண்டாக்குவான். ஆகையால் மீனான சகோதரர்களே, கடனுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், கடனுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். எந்த நிலைமையில் மௌத்து வந்தாலும் பரவாயில்லை, கடனாளியாக மட்டும் அபுராளியாகிறாதீங்க. சகோதரர்களே, நபியுடைய மஜ்லிஸுக்கு ஒரு சஹாபி வந்தார், நேரே வந்தார் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சோழரே, அல்லாஹ் ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பா. அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பானா? ஆமா, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பா. நீ செஞ்சிருந்தா, விபச்சாரம் செஞ்சிருந்தா, களவெடுத்திருந்தா, பொய் செஞ்சிரு பொய் பேசியிருந்தா, அடுத்தவனை கொலை செஞ்சிருந்தா, இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா? நபி அவர்கள் சொன்னார்கள், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். திரும்பவும் கேட்டாரு, திரும்பவும் சொன்னாங்க, திரும்பவும் கேட்டாரு, திரும்பவும் சொன்னாங்க. அவர் போயிட்டார் வெளியில சந்தோஷமா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகள் கிட்ட அவரை கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. அவர் வந்தாரு. நபி அவர்கள் சொன்னார்கள், தோழரே, இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. சொன்னாங்க, யுஃபருலி ஷஹீத் குல்லு தம்பின் இல்லத்தைன், ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். உயிர் தியாகம் செய்தவரி அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பா. கடனை தவிர, கடனை தவிர சகோதரர்களே, ஷஹீதுக்கே அந்த நிலைமைன்னா ஏண்டையும் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அல்லாஹ் பாதுகாப்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஏழு பெரும் பாவங்களுக்கு பிறகு தினா செய்யறது, அடுத்தவட கொலை செய்யறது, சூனியம் களவெடுக்கிறது, இது போன்ற பெரும் பாவங்கள். ஏழு பெரும் பாவத்துக்கு பிறகு ஒரு பெரிய பாவம் உண்டா, அது கடன். கடன் என்று நபி அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் நீங்க எடுத்த கடனுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களோட காசு அல்லாஹ் இருக்க மாட்டான், உங்களோட செக் அல்லாஹ் இருக்க மாட்டான், உங்களோட தங்கம் நாணயத்தை அல்லாஹ் எடுக்க மாட்டான். நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் உங்களோட கடனுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுடைய நன்மைகள் அல்லாஹ் இருப்பா. நன்மை இல்லையா, கடன் கொடுத்தவருடைய பாவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மீனான சகோதரர்களே, நம்ம பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கே நமக்கு நேரம் இல்லை. அடுத்தவன் பாவம் நம்ம தலைக்கு வந்தா அவன் என்ன கடனை வச்சுட்டு மௌத்தாயிருப்பானோ, என்ன பாவத்தை செஞ்சிருப்பானோ, யாருக்கு பொல்ல போட்டிருப்பானோ. சகோதரர்களே, அடுத்தவனுடைய பாவங்கள் நம்ம தலைக்கு வந்தா நமக்கு எப்படி சொர்க்கம் போக முடியும்? இப்ப சிலருக்கு யோசனை வரும், உண்மைதான் ஹசரத் சொல்றது, கடன் என்றது ஒரு பெரிய பாவம் தான், நான் தான் யாருக்கும் கடன் இல்லை, நான் யாருக்கும் கொள்ளு போட்டில்லை, நான் ஒன்றும் பெரிய கொடுக்கல் வாங்கல் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், நான் பஜார்ல ஜெனிவினா இருக்கிறேன், நான் ஊர்ல ஜெனிவினா இருக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கடன் இல்லையா? இல்லையே, நான் யாருக்கும் பொல்லு இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா, ஒரு 1000 ரூபாய் கொடுத்திருக்குது ஓதல் ஃபீஸ் கொடுக்கும், ஒரு 250 ரூபாய் ஒரு ஆட்டக்காரருக்கு நான் கொடுக்கும், ஒரு 500 ரூபாய் கிளாஸ் ஃபீஸ் கொடுக்கும். அது தவிர வேறொன்றும் இல்லை, வேற ஒன்னும் நான் கொடுக்கிறதுக்கு இல்லை. சகோதரர்களே, சின்ன கடனாக இருக்கலாம், ஒரு அது 1 ரூபாய் காசியாக இருக்கலாம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒரு கடைக்கு, உங்க கடைக்கு ஒருவன் வர்றா, அவன் கையில ஒரு 2 ரூபாய் இல்ல, ஒரு 10 ரூபாய் இல்ல, அதை தராம போறா, தயவு செய்து அதை முதலாளிமார்கள் கணக்கில்லாம விட்டுறாதீங்க. அவன் மாட்டிக்கிடுவான், அவன் அல்லாஹ்விடத்துல மௌத்தாகி மாட்டிக்கிடுவான். ஏன்னா சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்மாக்கு ஒரு ஜனாதா வந்தா நபி அவங்க கேட்க மாட்டாங்க, இவர் தொழுகையாளியா, இவர் தக்காத்து கொடுக்கிறவரா, இவர் ஹஜ்ஜி கொடுக்கிறவரா, என்ன கேட்பாங்க, இவர் உம்ரா செஞ்சவரா, இவர் ஹஜ்ஜி செஞ்சவரா? இல்ல இல்ல இல்ல, நபி அவங்க கேட்பாங்க, இவர் கடனாளியா, இவர் கடனாளியா? ஆமாம் யார் சூழல்லாம், நபி அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, போயிட்டு ஒரு தடவை ஒரு ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நபி அவர்கள் கேட்டார்கள், இவர் கடனாளியா கடனாளியா? சஹாபிகள் சொன்னாங்க, ஆமாம் யார் சூழல்லாம். அப்ப எவ்வளவு கடன் சொன்னாங்க? தீனாரான், ரெண்டு தீனார்கள், ரெண்டு தீனார்கள். அதாவது நம்முடைய பாஷையில சொல்றதாக இருந்தா ஒரு 2 ரூபா காசு, 2 ரூபா கடை. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களோட தோழருக்கு நீங்க தொழிச்சுக்கிறீங்க. நபி அவங்க போயிட்டாங்க, அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இவருடைய கடனை நான் பொறுப்பெடுக்கிறேன், நாயகமே நான் பொறுப்பெடுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதாவை தொழிச்சாங்க, ஜனாதாவை தொழிச்சாங்க, ஜனாதாவை அடக்கியாச்சு. அந்த நாள் மாலையுடைய நேரத்தில் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டவுடன் நபி அவர்கள் கேட்டார்கள், அபு கதாதாவே, இவருடைய பணத்தை நீங்க கொடுத்து விட்டீர்களா, கடனை கொடுத்து விட்டீர்களா? அவர் சொன்னாரு, இல்ல நாயகமே. திரும்ப அடுத்த நாள் காலையில கேட்டாங்க, அபு கதாதாவே, இவருடைய கடனை நீங்க கொடுத்து விட்டீர்களா? இல்ல நாயகமே. நபியுடைய முகமே மாறிவிட்டது, சிவந்து விட்டது. அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு பயந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வந்து விடுமோ, அல்லாஹ்வுடைய சோதனை எனக்கு வந்து விடுமோ என்று பயந்து அந்த 2 தீனாரையும் கொண்டு போய் அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டார்கள். மேலான சகோதரர்களை, மாலையுடைய நேரத்தில் நபி அவர்கள் கண்டவுடன், அபு கதாதாவே, அந்த பணத்தை கொடுத்து விட்டீர்களா? அவர் சொன்னாரு, யார் சூழல்லா, நான் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருக்கணும், என்ன வார்த்தையை சொல்லிருக்கணும்? சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், குடுத்துட்டீங்களா என்று சந்தோஷப்பட்டிருக்கணும். இல்ல இல்ல இல்ல, என்ன சொன்னாங்க நபி அவர்கள்? மேலான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எனக்கிட்ட உங்ககிட்ட யாராவது வந்து கேட்டா உங்களோட மவுத்து எங்க வரோம் என்று கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மக்கா மதீனா, உங்களோட ஜனாசா எங்க தொழுவிக்கப்படணும் என்று கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மக்கா மதீனால. உங்களோட ஜனாசா எங்க அடக்கப்படணும் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? மக்கா மதீனால. உங்களோட ஜனாசாவை யாரு தொழுவிக்கணும் என்று கேட்டா என்ன சொல்லுவோம்? உலகத்தில் ஒரு சிறந்த ஆலிம அப்துல் ரஹ்மான் சுதேசிய சொல்லுவோம். உங்களோட ஜனாசாவை யாரு தொழணும் என்று கேட்டா அச்சுரா செஞ்சவங்க மக்கா மதீனால் இருக்கக்கூடிய அந்த பெரிய மக்களை சொல்லுவாங்க. சகோதரர்களே, இவருடைய ஜனாதாவை சொல்விச்சது உயிருக்குயிரான, உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருடைய ஜனாதாவை பின்னுக்கு சொல்றது அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. தொழுவிக்கப்பட்டது மஸ்ஜிது நபவி, அடக்கப்பட்டது மக்கா மதீனாவில். நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ கதாதாவே, இப்பொழுதுதான் அது ஆண் சோதனையை எடுத்தான். சகோதரர்களை, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மௌத்துக்கு முதல்ல கடனை கொடுத்திருங்க, யாரையும் நம்பாதீங்க. மௌத்தாயினா அவன் கொடுப்பா, இவன் கொடுப்பா. இன்னைக்கு நான தம்பியே நம்பேலாத காலம். ஒரு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்டா அதையே நான தம்பி தர்றா இல்ல? உம்மா பாப்பா கிட்ட கேளுங்க, உங்களோட சொத்தை எனக்கு எழுதி வைக்கிறீங்களாண்டு. இல்ல பாப்பா சொல்லுவாரு, எழுதி வைக்க மாட்டேன். ஏன்னா மகனுக்கு எழுதி வச்சா நான் சும்மா சரி மௌத்தாயிட்டேன்னா அவன் அவன்கிட்ட கொஞ்சாதி கூட சேர்ந்து என்னைய வெளிக்கு துரத்திடுவான், என்ன கொஞ்சாதியை துரத்திடுவான். அதனால என்ன கொஞ்சாதிக்கு தான் எழுதி வைக்கணும், எனக்கு போறோம். அவன் மௌத்தாயினா என் பிள்ளைகளுக்கு போகும். அப்படிப்பட்ட காலம் சகோதரர்களே, நம்ம மௌத்தாயினா நம்ம கடனை யாரு அடைப்பாள், என்ன நிச்சயம் சகோதரர்களை? ஆகையால் கடனை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். கடனை விட்டு தப்பிப்பதற்கு இருக்கிற கடனை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவதற்கு சிறந்த வழிகள் சில ஹதீஸ்ல இருக்குது. அதுல ஒன்று தான் வித்ருடைய தொழுகை. மௌத்து வரைக்கும் வித்ரை தொழுங்கள். எவன் வித்ரு தொழுவானோ அவனுக்கு அல்லாஹ் கடனாளியாக மௌத்த அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இது நபியுடைய ஹதீஸ், இது நபியுடைய வாக்கு. அடுத்தது ஜும்மாவுடைய தொழுகைக்கு போறது அதே இருப்பில் இருந்து நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ஃபக்னி பிஹலாலிக அன் ஹராமிக வாக்னி பிஃபத்லிக அம்மன் சிவாக் என்றதை யார் நூறு தடவை ஓதுவாரோ அவனுக்கு அல்லாஹ் கடன் இல்லாத மௌத்து அல்லாஹ் கொடுப்பான். அடுத்தது லேசான ஒரு அமல், லேசான ஒரு அமல், இப்பேல இருந்து அதை அமல் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டிய அமல் செய்யுங்க. உங்க வீட்டுக்குள்ள போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்தது ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு கூட ஓதுங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஸமத், லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃவன் அஹத், முடிஞ்சு போகுது. ஒரு தடவை ஸலவாத் சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், ஸலவாத் முடிஞ்சு போகுது. மூன்று அமல்களை வீட்டுக்குள்ள போகும் பொழுது செய்யுங்க, செய்யுங்க, அல்லாஹ் கடன் இல்லாத மௌத்து அல்லாஹ் தருவான். எனவே மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விஷயம் எல்லாம் கேட்டோமோ அது மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.